தென்றல் நவம்பர் 2012 இதழில் டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன் அவர்களின் அன்புள்ள சிநேகிதிய பகுதியில் காற்றோடு வந்தது காற்றோடு போகட்டுமே. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்புள்ள சிநேகிதியே, உறவு முக்கியம் என்று எப்போதும் எழுதி கொண்டே இருக்கிறீர்களே. இரண்டு மனிதர்களுக்கும் அந்த உறவின் முக்கியத்துவம் தெரிய வேண்டாமா? நாம் மட்டும் உறவு முக்கியம் என்று நம்மை கட்டுப்படுத்திக் கொண்டே போவதில் என்ன பிரயோசனம்? இந்த மாதிரி உறவு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன என்பது போல கசப்புத்தான் மிஞ்சுகிறது. பிறருக்காக அட்ரஸ் பண்ணி பண்ணி எனக்கு அலுத்து போய்விட்டது. மாமியார் நாத்தனார் என்று பயந்து பயந்து மரியாதை கொடுத்து என்னத்தை கண்டேன்? நம்மை புரிந்து கொள்ளாதவர்களை நாம் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் எழுதுகிறேன். சொற்களால் மனிதர்கள் நம்மை எப்படி புண்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம். விவரமே தெரியாமல் நம் மீது எகிரினால் எப்படி? எனக்கு இன்னும் அந்த அதிர்ச்சி போகவில்லை. என்னுடைய பெரிய நாத்தனார் இந்தியாவில் இருக்கிறார். கொஞ்சம் அதிகாரத்துடன் தான் செயல்படுவார். எனக்கு பயம் உண்டு. ஆனாலும் சிறு வயதிலேயே கணவரை இழந்து இரண்டு குழந்தைகளை தன் சாமர்த்தியத்தால் முன்னுக்கு கொண்டு வந்தவர் என்று எனக்கு அவர் மேல் மரியாதை பரிதாபம் உண்டு. அவருடைய இரண்டு பையன்களுக்கும் இங்கே வந்த பிறகு நாங்கள் தான் மேற்படிப்புக்கு உதவி செய்தோம். வசதி வந்த பிறகு அவர் சமூக சேவை என்று ரோட்டரி, லயன்ஸ் கிளப் போன்ற அமைப்புகளில் பதவியேற்க ஆரம்பித்தார். 3 மாதங்களுக்கு முன்பு அவருடைய முக்கிய நண்பர் குடும்பம் அமெரிக்கா வருகிறார்கள். நாங்கள் ஒரு வாரம் ஹோஸ்ட் செய்ய வேண்டும் என்றார். அவர்கள் இங்கே வந்த பின் தங்கள் தேவைக்கேற்ப கூப்பிட்டு சொல்வார்கள் என்று சொல்லியிருந்தார். நானும் நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக என்று போனில் சொன்னேன். மறுக்கவில்லை. எனக்கு அந்த நண்பர் செப்டம்பர் 2 வர இருக்கிறார்கள் என்று தான் புரிந்ததே தவிர தேதி மற்ற விவரங்கள் ஏதும் குறிப்பாக தெரியவில்லை. நான் என் வேலையில் மிகவும் பிஸியாகிவிட்டேன். இதற்கு நடுவில் என் கணவருக்கு திடீரென்று உடம்புக்கு வந்துவிட்டது. மிகவும் பயந்து போய்விட்டேன். எமர்ஜென்சி, அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட் என்று ஒரு வாரம் ஒரே ஓட்டமாக ஓடிக்கொண்டிருந்தேன். மின்னஞ்சலை பார்க்காமல் அது நிரம்பி வழிந்திருக்கிறது. வேலைக்கும் 2 நாள் போகவில்லை. எவ்வளவோ குழப்பத்தில் இருந்தேன். எல்லாம் சரியாகி என் கணவர் வீட்டுக்கு வந்த பிறகுதான் மற்ற விஷயங்களை பற்றி சிந்திக்க தோன்றியது. என் நாத்தனாருக்கு இவருக்கு ஏற்பட இருந்த விபரீதத்தை சொல்லிவிட வேண்டும். அவரை ஜாகிரதையாக இருக்க சொல்ல வேண்டும் என்று நினைத்து போன் செய்தேன். அக்கா எப்படி இருக்கிறீர்கள் என்று ஆரம்பித்தேன். அவ்வளவுதான். அவர் கத்த ஆரம்பித்தார். நான் எப்படி இருந்தால் உனக்கென்ன? உன்னை நம்பி என் மானம் போய்விட்டது. அவ்வளவு முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அவர்கள் உன் ஆபீஸ் மாற்றி வீடு என்று போன் செய்து பார்த்திருக்கிறார்கள். நீ பெரிய மேனேஜர் என்று தெரியும். திரும்பி போன் செய்து என்னால் முடியவில்லை என்று கூடவா உன்னால் சொல்ல முடியாது? என்ன படித்தவர்கள் நீங்கள்? பண திமிர், படிப்பு திமிர், தொழில் திமிர் உங்களுக்கெல்லாம். நானும் பார்க்கிறேன், அமெரிக்காவில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த வாய்ஜாலம் தான் இருக்கிறது. ஒரு உபகாரம் செய்ய 1000 தடவை யோசிக்கிறீர்கள். அந்த குடும்பம் நடுத்தெருவில் நின்றது. எனக்கு போன் செய்து கேட்டார்கள். உன் புருஷனை கூப்பிட்டால் அவனும் எடுக்கவில்லை. எனக்கு இவர்களை பார்க்கவே அவமானமாக இருக்கிறது. உங்களுக்கு இஷ்டமில்லை என்றால் சொல்ல வேண்டியதுதானே என்று புரிந்து தள்ளினார். என்னை பேசவே விடவில்லை. என் பக்கம் நியாயத்தையும் கேட்கவே இல்லை. நான் வெறுப்படைந்து போனை வைத்து விட்டேன். இன்னும் 2-3 கடுமையான வார்த்தைகளையும் சொன்னார். நான் அவற்றை நினைத்து அழுதேன். இனிமேல் அவருடைய உறவு வேண்டாம் என்று தீர்மானம் செய்தேன். அவருடைய 2 பையன்களும் நல்லவர்கள், இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு போன வாரம் போன் செய்து விஷயத்தை சொன்னேன். அவர்கள் அம்மாவின் நடத்தைக்கு வருத்தப்பட்டார்கள். அப்புறம் அவர்கள் என் நாத்தனாரிடம் பேசி எல்லாவற்றையும் விளக்கி சத்தம் போட்டிருப்பார்கள் போல் இருக்கிறது. நேற்றைக்கு திடீரென்று உருகி ஒரு போன் கால், வாய்ஸ் மெசேஜ். ஒன்றுமே நடக்காதது போல என் நாத்தனார் அவன் எப்படி இருக்கான், நன்னா பார்த்துக்கோ, ஒரே கவலையா இருக்கு என்பது போல வார்த்தைகள். எனக்கு அவரை புரிந்தது. ஆனாலும் மனதில் விரக்தி வந்து விட்டது. மறுபடியும் 1/2 மணி நேரம் முன்பு போன் செய்தார். எனக்கும் அவரை போல திரும்பி கத்த வேண்டும் என்று மனதில் ஒரு எண்ணம். அவர் வயதில் பெரியவர், வாழ்க்கையில் அடிபட்டவர். கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டேன். போனை எடுக்கவில்லை. என் கணவரை கூப்பிட்டு சொன்னேன். ஏதோ வயதானவள் பேசிவிட்டாள் கோபத்தில். ஏதேனும் அவள் கிளப்பில் பதவிக்கு அவர்களின் உதவியை எதிர்பார்த்திருக்கலாம். இவ்வளவு நாளும் இப்படியே தான் இருந்திருக்கிறாள். நீதான் அட்ரஸ் செய்து போயிருக்கிறாயே, ஜஸ்ட் லீவ் இட் என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டார். எனக்கு இன்னும் கோபம்தான் வந்தது. எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. முக்கிய உறவு மொத்தமாக அறுத்துவிட முடியாது என்று தெரிகிறது. ஆத்திரத்தில் அள்ளி வீசிவிட்டார் வார்த்தைகளை ஏமாற்றத்தால். ஆனால் எனக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை மறக்க முடியவில்லை. நீங்கள் என்னிலையில் இருந்தால் என்ன செய்வீர்கள்? அதை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிடுங்கள். இப்படிக்கு அன்புள்ள சிநேகிதியே, எனக்கும் கோபம் வரும். எனக்கும் உங்களுக்கு தோன்றிய அத்தனை உணர்ச்சிகளும் இருக்கும். ஒரு எண்ணம் தோன்றும், ஒரு முக்கிய கிளையை முழுதாக வெட்டும் போது மற்ற இழைக்கிளைகளும் அறுந்து போகுமே. அந்த இழப்பை ஏற்றுக்கொள்ளும் மனோபலம் இருக்கிறதா? இல்லை, அந்த மனோபலம் தேவைதானா என்று யோசிப்பேன். வெட்டுவது சுலபம், ஆனால் வேண்டுமென்றால் திரும்ப எப்படி ஒட்டுவது என்று யோசிப்பேன். அவர் சொன்ன வார்த்தைகளை திருப்பி திருப்பி மனசீடியில் ஓடவிடுவேன். முதலில் அது உரத்து ஒலிக்கும், அப்புறம் அதன் வீரியம் குறைவது போல தெரியும். என் மனதை சமாதானம் செய்ய பார்ப்பேன். ஆஃப்டர் ஆல், வார்த்தைகள் தானே. ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் தெரிய வருவதால் நாம் அவமானமோ சந்தோஷமோ படுகிறோம். தெரியாவிட்டால் பாருங்களே, யூ ஹாவ் திமிர் என்று தமிழ் தெரியாதவரிடம் புன்னகையோடு சொன்னால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், கை குலுக்குவார்கள். திஸ் இஸ் ஒன்லி ஒன் டைம் எபிசோட். மற்றபடி ஷி வாஸ் நாட் தேட் பேட் என்று நினைப்பேன். மறுபடியும் அவர் சொன்ன வார்த்தைகளை நினைத்து கொள்வேன், யோசிப்பேன். ஆஃப்டர் ஆல், தே ஆர் ஆடியோ வேவ்ஸ். காற்றோடு வந்த வார்த்தைகள் காற்றோடு பறந்து போகட்டுமே. தேர் இன்ஸ் த மேட்டர். வாழ்த்துக்கள், சித்ரா வைத்தீஸ்வரன்.